இறை மைந்தன் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளினுடைய வேத தியானத்திற்கு மத்தேயு 24 வசனங்கள் 32-36 வரை. மத்தேயு 24:32 வசனம் முதல் 36 வசனம் வரை. யாரோ ஒரு வாசிங்க.
அப்படியே இவைகள் எல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்குமே இந்த சந்ததி ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டுமாக உங்களை இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துகிறேன். நாம் இந்த நாளில் அடுத்த இயேசு கிறிஸ்துவனுடைய உவமையை நாம் சிந்திக்கும்படியாக கூடி வந்திருக்கிறோம். நாம் வாசிக்க கேட்ட உவமையை நாம் கேள்விப்பட்ட ஒரு உவமை என்பதில் சந்தேகமில்லை. இயேசு கிறிஸ்துவானவர் மத்தேயு 24 கடைசி காலங்களை குறித்த ஒரு பெரிய பட்டியலை சொல்லிக்கொண்டே வருகிறார். கடைசி காலம் என்பது எப்படிப்பட்ட காலமாக இருக்கும் என்று சொன்னால், அந்த கடைசி காலத்தில் நடைபெறுகிற பல நிகழ்வுகளை பட்டியலிட்டு சொல்லிக்கொண்டு வரும் பொழுது ஒரு ஓமையை சொல்லுகிறார். அந்த ஓமையை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக சொல்றாரு. அத்தி மரத்தில் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அதில் இளங்கிளை தோன்றி துளிர் விடும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். ஒருவேளை ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு கலாச்சாரம் உண்டு. ஒவ்வொரு இயற்கை சூழலை கண்டு மனிதன் இதுதான் அடுத்து நடைபெறும் என்பதை தீர்க்கமாக சொல்லிவிடுவான். அதே போல ஒரு பாரம்பரிய பழக்கமாக இருந்த ஒரு நிகழ்வுதான், அத்தி மரத்தில் துளிர் வந்துவிட்டால் வசந்த காலம் துவங்கிவிட்டது என்பதை ஜனங்கள் யாருமே சொல்லாமலே அறிந்து கொள்வார்கள். அந்த ஓமையை ஆண்டவர் சொல்லிவிட்டு அவருக்கு சொல்றாரு 33 வசனத்தில், அப்படியே இவைகள் எல்லாம் நீங்கள் காணும் பொழுது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள் என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இன்னொரு முக்கியமான காரியத்தை சொல்லி முடிக்கிறார். வானம் பூமி ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்று சொல்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஓமையை நம்ம இப்படி சொல்லலாம், பேரபிள் ஆஃப் பட்டிங் ஆஃப் ஃபிக் ட்ரீ, புதிய துளிர் விடும் அத்தி மரம், அத்தி மரத்தில் ஒரு துளிர் விடும் காலம் வந்து விட்டது என்பதை ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் கடைசி கால நிகழ்வுகளை வெளியரங்கமாக சொல்ல ஆரம்பித்த அதிகாரம் இந்த 24. மிக சாதாரணமான ஒரு அத்தி மரத்தை காண்பித்து இந்த உலகத்தின் முடிவை இயேசு கிறிஸ்துவானவர் தொடர்பு படுத்தி சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடியும். பாருங்க, இதில் 3 காரியத்தை பார்க்கிறோம். அத்தி மரம் இருக்கிறது, அதில் இளம் துளிர் விடுகிறது, வசந்த காலம் வருகிறது. இன்னொரு பக்கம் நாம் வாழும் உலகம் பலவிதமான நிகழ்வுகள் வரும், அந்த நிகழ்வுகளின் தொடர்ச்சி தேவனுடைய வருகை. எப்படி அத்தி மரம் வசந்த காலத்தை காண்பிக்கிறதோ அதே போல இந்த உலகத்தில் காணப்படும் பல நிகழ்வுகள் தேவனுடைய வருகையை நமக்கு காண்பிக்கிறது. இந்த ஓமையை 4 பங்காக நம்ம பாகமாக இதில் 4 முக்கியமான காரியங்களை நம்மால் இதிலிருந்து எடுக்க முடியும். ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த நீங்களும் நானும் வாழும் உலகத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும், முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி அத்தி மரத்தில் ஒரு துளிர் வருவதை பார்க்கும் பொழுதுதான் நம்ம வசந்த காலம் என்று சொல்கிறோமே, நீங்களும் நானும் வாழும் இந்த உலகம் கடைசி நிகழ்வுகளுக்குள்ளாய் வருகிறதா என்பதை நாம் அறிய வேண்டும். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நான் எனக்கு இந்த உலகத்துக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லி ஒரு பூட்டின் அறைக்குள் உட்கார்ந்து வாழும் வாழ்வு கிறிஸ்தவ வாழ்வு அல்ல. நான் இந்த உலகத்தின் நிகழ்வுகளை முதலாவது பார்க்க வேண்டும். ரெண்டாவது காரியம், இந்த உலகத்தை வேத வசனத்தின் மூலமாய் நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் பாவம் பெருகுது, ஏன் உலகத்தில் அநியாயம் பெறுகிறது, ஏன் பூகம்பங்கள் வருகிறது, ஏன் குண்டு வெடிப்புகள் நடக்கிறது, ஏன் அன்பு இல்லை? உலக மனிதனுக்கு பதில் தெரியாது. ஏன் தெரியாது? காரணம் என்ன என்று சொன்னால், வேத வசனத்தை அவன் அறியவில்லை. வேத வசனத்தின் ஆழமான உண்மையை அவன் தெரிந்து கொள்ளாததுனால அதை அறிய முடியாமல் இருக்கிறான். அப்ப இந்த ஓமையை பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இவைகளை எல்லாம் நீ பார்க்கும் பொழுது, அப்படி எதை பார்க்க வேண்டும்? இந்த உலகத்தின் நிகழ்வுகளை வேத வசனத்தின் அடிச்சுவடுகளில் புரிந்து கொள்ள நாம் பழக வேண்டும். எந்த நிகழ்வு நடந்தாலும், ஒரு சுனாமி வருது அப்படின்னா உடனே நம்ம வேத வசனத்தின்படி அதற்கு என்ன, ஏன் இப்படி வருகிறது என்பதை அறிய வேண்டும். மூணாவது காரியம், இந்த ஓமையில நம்ம எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இதை ஆண்டுடைய வருகை இவைகளுக்கெல்லாம் அடையாளம் என்பதை நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். மேபி டெல் அதர்ஸ் அபவுட் லார்ட்ஸ் ரிட்டன். இந்த நிகழ்வுகள் மாறி வருவதெல்லாம் எதை காண்பிக்கிறது? ஆண்டுடைய வருகையை காண்பிக்கிறது. ஆண்டுடைய வருகையை நமக்கு என்ன செய்ய போகிறது? அது முன் உதாரணமாக நமக்கு முன் நிறுத்துகிறது. அதை நீங்களும் நானும் சொல்ல வேண்டும். முதலாவது, இந்த உலகத்தை நம்ம பார்க்க வேண்டும், உலகத்தை புரிந்து கொள்ள வேண்டும், உலகத்தை வேத வசனத்தின் அடிச்சுவடுகளில் நாம் பார்க்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, அதை நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். ஆண்டவர் வரப்போகிறார் என்று சொல்லி அதோடு கூட விட்டு விடாமல் நீங்களும் நானும் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தமாக வேண்டும். We have to be ready to meet him. ஒருவேளை இந்த ஓமையில் நான்கு காரியங்களை இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார். அது அந்த நாட்களில் வாழ்ந்தவர்களுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு வாழும் நமக்கும் அத்தி மரத்தில் போய் இன்னொரு வாட்டி துளி விடுதா என்று நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. நீங்களும் நானும் வாழும் உலகத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் சொன்ன காரியங்கள் நடைபெறுகிறதா என்பதை நாம் சிந்தித்தாலே போதும். அவனுடைய வருகை எப்படி இருக்கும் என்பதையும், அவரை சந்திக்கிற கூட்டத்தில் நம்ம இருப்போமா என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். மாத்திரமல்ல, இந்த ஓமையில் நம்ம முக்கியமாக சிந்திக்க வேண்டிய ரெண்டு காரியம் என்னவென்று சொன்னால், பார்த்தீங்கன்னா முதல் காரியம், இந்த ஓமையில் ஆண்டவர் நிறைய காரியங்களை பயன்படுத்தப்படுகிறது. முதலாவது, இந்த அத்தி மரம் பயன்படுத்தப்படுகிறது. இந்த அத்தி மரம் எதன் அடையாளம் என்று சொன்னால், அத்தி மரம் இஸ்ரவேல் ஜனங்கள் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. ஆண்டுடைய ஜனங்கள் அத்தி மரமாக இருக்கிறார்கள். அதுதான் அந்த அங்கதான் என்ன செய்யப்படுகிறது, அதில் தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஆண்டுடைய வருகைக்குரிய அடையாளங்கள் இஸ்ரவேல் ஜனங்களில் வெளிப்படப் போகிறது. அத்தி மரத்தின் கிளை உலகெங்கும் உள்ள யூத ஜனங்கள், உலகெங்கும் பரவி இருக்கிற யூத ஜனங்கள் எல்லாம் அத்தி மரத்தினுடைய கிளைகளாக இருக்கிறார்கள். அதில் இருந்து வெளிவருகிற அந்த புதிய துளிர் எதை காண்பிக்கிறது? அதாவது அந்த யூத ஜனங்கள் திரும்பவுமாக ஓரிடத்தில் சேர்க்கப்பட போகிறார் என்பதை ஆண்டவர் அன்றைக்கு சொல்லிட்டார். அந்த எப்படி பல இடங்களில் பரவி கிடக்கின்ற யூதர்கள் எல்லாம் ஒரு நாளில் ஒன்றாக ஓரிடத்தில் சேர்க்கப்படுவார்கள் என்பதை சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இந்த 34வது வசனத்திலிருந்து பார்க்கிற காட்சி என்னன்னு சொன்ன, இந்த அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறாரே, இந்த கடைசி கால நிகழ்வுகள் எல்லாம் இதெல்லாம் எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், அந்த கடைசி கால நிகழ்வுகளினுடைய அடிச்சுவடுகள் என்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த காரியம் சம்பவிக்கிறது சொல்ல பாருங்க, அப்படி இவைகள் எல்லாம் நீங்கள் காணும்போது, இவைகள் எல்லாம் என்று சொன்னால், இந்த இவைகள் எல்லாம் எந்த காரியம்? 24வது அதிகாரம் மத்தியில் 4ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரை காணப்படுகிற காரியங்கள் இவைகள் எல்லாம். அது மாத்திரமல்ல, இவைகள் எல்லாம் நீங்கள் காணும்போது, அவர் சமீபமாய் என்கிற வார்த்தை இருக்கிறது. சமீபமாய் என்பது ஒன்று, இயேசு கிறிஸ்துவுடைய இரண்டாம் வருகை அல்லது இந்த உலகத்தின் முடிவு, ரெண்டுமே இந்த வார்த்தைக்கு நாம் அர்த்தம் கொள்ளலாம். அவர் சமீபமாய் வாசல் அருகே நிற்கிறார் என்பதை பார்க்கிறோம். அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் பொழுது என்று சொல்லப்படுகிறது, இந்த சந்ததி ஒழிந்து போகாது என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சந்ததி அப்படின்னு சொல்லும் பொழுது, ஹூ ஆர் லிவிங் அலைவ், உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த சந்ததியையும் ஆண்டவர் உருவாக்கின ஜனம் அதுவரைக்கும் அடியாது. அந்த சந்ததி என்பதை நம்ம இன்னும் திரும்பவும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அந்த சந்ததி என்பது அந்த நாளில் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கும் பொழுது நின்று கொண்டிருந்த மக்கள். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்றாரு, இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் போது இந்த சந்ததி என்று சொல்கிறார். கடைசி அதற்கு ஆண்டவர் இந்த சம்பவத்திற்கு கேள்வி எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய 24வது அதிகாரத்தில் சீடர்கள் கேட்குறாங்க, ரெண்டாவது வசனத்தில் இயேசு அவர்களை நோக்கி, இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போம் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். தேவாலயத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற எருசலேம் தேவாலயத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனை சொல்கிறாரு, எருசலேம் தேவாலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி எல்லாம் இடிக்கப்படும். அதை மேற்கோள் காட்டி இயேசு கிறிஸ்துவான் இந்த உவமையை சொல்லுகின்றார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தில் நாம் காண்கிற மிக முக்கியமான சம்பவங்களை நம்ம பார்க்கும்பொழுது சுருக்கமாக சொல்லப்போனால், இந்த அத்தி மரம் என்பது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய வருகைக்கு அவர்கள் ஆயத்தமாக்குவதை அவர்கள் வெளியிடுவார்கள் என்பதை, நீங்களும் நானும் அவர்களுடைய எல்லாம் ஒன்றாக சேர்க்கப்படுவதில் இருந்து புரிந்து கொள்ளலாம். முதலாவது இதில் இந்த அத்தி மரத்தை குறித்து நம்ம பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இந்த அத்தி மரம் அல்லது அத்தி மரத்தை சார்ந்த நிகழ்வுகள் வேதத்தில் நிறைய காரியங்கள் பார்க்க முடியும். அத்தி மரம் இஸ்ரவேல் ஜனங்கள், அதிலும் விசேஷமாக யூத ஜனங்கள், எல்லா யூத ஜனங்களும், இஸ்ரேல் ஜனம் என்று சொல்லும் பொழுது 12 கோத்திரமும் வரும். அது யூதர்கள் என்பது ஸ்பெசிஃபிக்காக ஒரு கோத்திரமாக இருக்கிறது. அது எல்லாம் ஒன்றாக இணைக்கப்பட்டதுதான் இந்த அத்தி மரம். நம்ம வேதத்தில் அத்தி மரத்தை குறித்து நம்ம பார்க்கணும்னா, முதல் காரியம், முதல் அத்தி மரம் எங்கே பயன்படுத்தப்பட்டது யாருக்கா தெரியுமா? ஆதாம் ஏவாள். முதல்ல மனிதன் பாவம் செய்த பொழுது அவன் என்ன செய்தான்? அத்தி இலைகளை அங்கே அவன் தனக்காக ஏற்படுத்தி கொண்டான். ஆனால் அத்தி இலைகள் அவன் தன்னை கவர் பண்ணாலும் அந்த அத்தி இலைகளால் நீண்ட நாட்கள் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அப்போ ஆண்டவர் என்ன செய்தாரு, அங்கே ஒரு தோல் உடையை ஏற்படுத்தி அவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்தாரு, நிரந்தரமாய் அவர்கள் என்ன செய்யப்படும், அவருடைய நிர்வாணம் மூடப்பட வேண்டும் அல்லது அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஒரு மிருகத்தை அடித்து ஆண்டவர் அவர்களுக்கு ஆடையாக தருகிறார். இப்போ அதே நிகழ்வை இப்படி இன்னொரு கண்ணோட்டத்தில் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் முதல்ல என்ன கொடுத்தாரு, 10 கற்பனைகளை கொடுத்தாரு. 10 கற்பனைகளோடு கூட நிறைய என்ன வாழ்க்கை முறைகளை எல்லாம் கற்றுக் கொடுத்தாரு. அது ஒரு மனிதனுக்கு போதுமா என்று சொன்னால் அது எப்படியா இருக்கு, அது போதாது. இப்போ ஆண்டவர் தோல் உடையினால் என்ன செய்தார், எப்படி ஆதாம் ஏவாளை மூடினாரோ அதே போல இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே எப்படி மிருகம் அடிக்கப்பட்டதோ அதே போல இயேசுவானவர் தன்னையே என்ன செய்தார், சிலுவையில் பலியாக கொடுத்து நீதியின் ஆடையாக என்ன செய்தார், அவர் ஜனங்களை மூடுகிறார். அதான் உண்மையான மாற்றம். இன்னைக்கு யூத ஜனங்கள் இயேசு என்ன செய்யல, அவங்க இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ இயேசு ஏற்றுக்கொள்ள அவங்க எந்த எதாவது வச்சிருக்காங்க, இன்னும் அந்த அத்தி இலைகளை தான் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், தங்களையே மூடிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாங்க. அத்தி இலைகள் ஒரு எல்லைக்கு மேலே என்ன செய்ய முடியாது, நம்மை பாதுகாக்க முடியாது. அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் முதல்ல பழைய ஏற்பாட்டின் சட்ட திட்டத்திற்கு கீழே உட்கார்ந்துக்கிட்டு தங்களை என்ன செய்து கொண்டார்கள், நாங்கள் சட்டப்படி எல்லாம் நியாயமாய் செய்கிறோம் என்று சொல்லி. நீங்க இயேசுவானவர் பிரசங்கிக்கும் பொழுது, இயேசுவானவர் அநேக அற்புதங்கள்லாம் செய்யும் போது இந்த வேதபாரகர் பரிசெயர்லாம் பல நேரம் கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க, இதுல தப்பு அதுல தப்பு என்று. காரணம் என்ன, அவர்கள் பழைய ஏற்பாட்டினுடைய சட்ட திட்டங்களை எல்லாம் புரிந்து வைத்திருந்தார்கள், அறிந்திருந்தார்கள். ஆனா ஆண்டவர் கொண்டு வந்த அந்த விலையேற பெற்றதை அவர்கள் அறியவில்லை. அதனால என்ன செய்தாங்க, அவங்க அந்த அத்தி இலையை எப்படி ஆதாம் ஏவாள் தனக்காகவே தாங்களே உறுத்தி கொண்டார்களோ அந்த நிலையிலே மனிதன் நின்று கொண்டிருக்கிறான். ஆனா இயேசு கிறிஸ்துவானவர் அதை காட்டிலும் மேலாக இன்னொரு லெவலுக்கு நம்ம கொண்டு வராரு. அது எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, நாமாகவே நம்ம என்ன செய்ய முடியாது, மூடிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நம்மை மூடி வைக்க வேண்டும், அதுதான் உண்மையான பாதுகாப்பு. இதை சுருக்கமாக சொல்ல போனால், அத்தி இலைகளை கொண்டு நம்மை நாமே பாதுகாப்பது நம்முடைய சுய பலத்தினால் அல்லது நாம் சுயமாக நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை முறைகளை தேர்ந்தெடுத்துக் கொள்வது, அது ஒரு எல்லை வரைக்கும் தான் இருக்கும். ஆனால் தேவன் நமக்காக ஆடையை உண்டு பண்ணி கொடுப்பது அது நிரந்தரமானது. அது மாத்திரமல்ல, அது எல்லாவற்றிலும் அது போதுமானது என்பதை தான் நம்ம இங்கே புரிந்து கொள்ளணும். ஸோ ஃபிக் லீவ்ஸ் ஆர் நாட் சஃபிஷியன்ட் ஆர் நாட் எனஃப். ஸோ ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அதை காட்டிலும் மேலான நீதியின் ஆடையாக, எப்படி எப்படி அந்த நாளில் ஆண்டவர் ஒரு மிருகத்தை அடித்து அதனுடைய தோளினால் எப்படி ஆடையை செய்து கொண்டு வந்து பாவம் செய்த மனிதனை மூடி வைத்தாரோ அதே போல இயேசு கிறிஸ்துவானவர் ரத்தம் சிந்தி நீதியின் ஆடையாக அவர் உங்களையும் என்னையும் என்ன செய்கிறார், மூடி ஒரு புதிய உடன்படிக்கைக்குள்ளாக கொண்டு வருகிறார். எனவே இந்த அத்தி மரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற முதல் காரியம் என்னவென்று சொன்னால், இந்த அத்தி இலைகள் நாட் சஃபிஷியன்ட், அது போதுமானதல்ல, அதை காட்டிலும் மேலாக தேவன் தன்னையே என்ன செய்தார், அடிக்க கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஸோ ஒன் டே ஜூஸ் வில் பி ரைட் வித் காட், நாட் ஆஸ் தே வேர் லைக் ஓட்டி பட் ட்ரூ வித் கிரைஸ்ட். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் யூதர்கள் தேவனுக்கு முன்பாக 10 கட்டளைகளை வைத்துக் கொண்டு சரியாக இருந்தார்கள். ஆனால் அது நிறைவானதாக அல்ல. கிறிஸ்துவின் மூலமாக இன்னொரு நாள் எல்லா யூதர்களும் என்ன செய்யப்பட போறாங்க, ஆண்டவரை உண்மையான இரட்சகர் என்பதை அறிக்கை செய்ய போறாங்க. அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை. அதுதான் உலகத்தினுடைய மிகப்பெரிய மாற்றத்தை அல்லது மிகப்பெரிய ஆண்டு வருகையை நமக்கெல்லாம் காட்டி கொடுக்கும். எனவேதான் இதை ஆண்டவர் நமக்கு இந்த உவமையில சொல்றாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா துளிர் விடுதல், துளிர் விடுதல் இந்த ஒரு நிகழ்வை நம்ம இங்கே பார்க்க முடிகிறது. தே வில் ஜாயின் டுகெதர், எல்லா யூதர்களும் ஒன்றாக இணைக்கப்படுவார்கள். மே மாதம் 1948 வருடம் உலக அளவில் இருந்த அநேக யூத ஜனங்கள் எல்லாம் அவங்க எல்லா நாட்டையும் விட்டுட்டு நேர இஸ்ரேல் நாட்டுக்கு புறப்பட்டு போனார்கள். உலகம் எங்கும் அந்த நாள் கொண்டாடப்பட்டது. காரணம் என்னவென்று சொன்னால் அவங்க அந்த நாள் வந்துவிட்டது, நாங்கள் காத்திருக்கின்ற மேசியா வரப்போகிறார் என்று சொல்லி எல்லா பல நாடுகளிலிருந்து புறப்பட்டு போனார்கள். ஸோ அதை நம்ம பார்க்கும் பொழுது அத்திமரத்தின் துளி விடும் நிகழ்வு ஆரம்பமாகிவிட்டது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அடுத்த காரியம் நாம் பார்க்குறோம், ஆண்டு வரித்தில் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னவென்று சொன்னால் இவைகளை எல்லாம் நீங்கள் காணும் பொழுது என்று நம்ம பார்க்கணும். 33 வசனத்தில் இவைகள் என்று பார்க்கும்போது சயின்ஸ் ஆஃப் டிராயிங் நியர், அடையாளங்கள், ஆண்டுடைய வருகைக்குரிய அடையாளங்களை நம்ம இங்கே பார்க்குறோம். மத்திய 24:4 வசனத்தில் இருந்து 31 வசனம் வரை பல அடையாளங்கள் கொடுக்கப்படும். எப்படிப்பட்ட அடையாளம்? முதல் அடையாளம் நம்ம பார்க்கும்போது எர்த்குவேக், அங்கங்கு நடைபெறுகிற பூகம்பங்கள், வார், யுத்தங்கள், ஃபெமைன், பஞ்சங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா 9 வசனத்தில் ரொம்ப அழகாக சொல்றாரு, கிறிஸ்டியன்ஸ் வில் பி ஹேட்டட் பை ஆல், எல்லாராலும் கிறிஸ்தவர்கள் என்ன செய்வார்கள், வெறுக்கப்படுவார்கள். அப்பொழுது உங்களை அங்கே 9 வசனம் பாருங்க, உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்தை நிமித்த நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுகிறீர்கள். கிறிஸ்தவர்கள் எல்லா நாடுகளிலுமே அதிகமாய் உபத்திரவத்தையும் அதிகமாய் வெறுக்கப்படுகிறார்கள். இன்னைக்கு வரைக்கும் எந்த கிறிஸ்தவன் என்ன செய்வதில்லை, மற்றவர்களை அடிக்கிறதும் இல்லை, மற்றவர்களை துன்புறுத்துவதும் இல்லை, ஆனாலும் என்ன செய்யப்படுகிறார்கள், அதிகமாய் ஜனங்களால் வெறுக்கப்படுகிறார்கள். இதெல்லாம் கடைசி காலத்திற்குரிய அடையாளம் என்பதை இயேசு கிறிஸ்துவன அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டார். அடுத்து பார்த்தீங்கன்னா கள்ள தீர்க்க தரிசிகள், அநேக கள்ள தீர்க்க தரிசிகள் எழும்புவாங்க, 11 வசனம். அப்புறம் லவ் ஆஃப் மோஸ்ட் ஹஸ் க்ரோ கோல்டு, அநேகருடைய அன்பு தணிந்து போகின்ற காலம், அன்பு கொஞ்சம் கொஞ்சமாய் எதிர்பார்க்கின்ற அன்பு இல்லாமல் குறைந்து போகிறது. அது மாத்திரமல்ல, சுவிசேஷம் எங்கும் பிரசங்கிக்கப்படுகின்ற ஒரு காலம், எல்லா நாடுகளிலும் எல்லா ஜனங்களுக்கும் உலகத்தின் முடிவு வரைக்கும், முடிவு என்று சொன்னால் எல்லை வரைக்கும் ஆண்டுடைய வார்த்தை, ஆண்டுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அதுவுமே முடிவுக்கு அடையாளம். ஒரு காலத்தில் அவ்வளவு வசதிகள் இல்லை, சுவிசேஷம் வேகமாய் பரவ முடியாமல், நான் இன்றைக்கி என்ன செய்ய முடியும், வேகமாய் பரவி வருகிறது. அதுதான் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 12:4 வசனத்தை சொல்ல கடைசி நாட்கள் என்று சொல்லி முடிக்கிறார். பார்த்தீங்கன்னா இன்னும் முக்கியமான காரியம் என்ன, நாலேஜ் ஆஃப் டுடே, இன்றைய நாலேஜ் எப்படி வளர்ந்துருக்கு, அறிவு எப்படி பெருத்துக்கு பாருங்க, இன்டர்நெட், ஸ்மார்ட் ஃபோன். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னே யோசித்து பார்த்தீங்கன்னா உலகம் எப்படி இருந்தது, மனிதன் ரோட்டில் நடந்தான், அப்புறம் கப்பலில் பிரயாணம் பண்ணான், குதிரையின் மீது சவாரி செய்தான். ஆனால் 20th century மனிதன் எப்படி இருக்கான் தெரியுமா, மேன் ஆன் ஆட்டோமொபைல், வேகமாய் பறந்து செல்லுகின்ற வாகனத்தில் போயிட்டுருக்கான், பிளேனில் பறக்கிறான், ஜெட்டில் போயிட்டுருக்கான், ஸ்பேஸ் கிராஃப்ட் என்று சொல்கிறார்கள், இன்னும் உயரமான வித்தியாசமான அடுத்த கிரகங்களுக்கெல்லாம் போகிறதுக்குரிய வழியெல்லாம் செஞ்சிட்டான். நாலேஜ் எப்படி பாருங்கள், ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஒரு பட்டன் தட்டுறான், அவன் வார்த்தையில் சொல்ல அந்த வேலையை செய்வதற்கு ஆட்கள் வராங்க, இல்லைன்னா கம்ப்யூட்டர் வந்து என்ன செய்கிறது, அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சது. குளோபல் கம்யூனிகேஷன், உலகம் முழுவதும் ஒரே செகண்டில் என்ன செய்யலாம், முகமுகமாய் பார்த்து பேசலாம். இப்படி நம்ம எப்படி உட்காந்துக்கிட்டு ஒருத்தரோட ஒருத்தர் முகம் பார்த்து பேசுகிறோமோ அதே போல் என்ன செய்யலாம், இன்னைக்கு ஸ்கைப்பு அப்படிலாம் இருக்குது, நிறைய வெப்சைட்லாம் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா முகமுகமாய் மனிதன் உட்கார்ந்து பேசக்கூடிய நெருக்கமானது தான். நாலேஜ் பல மடங்கு என்ன செய்து விட்டது, வளர்ந்து விட்டது. மாத்திரமல்ல 37 வசனம் சொல்லுது பாருங்க, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரின் காலம். நோவாவின் காலத்தில் என்ன இருந்தது, நோவாவின் காலத்தை நம்ம எப்படி சொல்லுவோம், பாவத்தினுடைய உச்ச கட்டத்தில் இருந்தது. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், நம்ம அமெரிக்கான்னு இல்லை, உலகமெங்கும் பார்த்தாலே எப்படி இருக்கு, பாவம் தலை விரித்து ஆடுகிறது, அநியாயம், லஞ்சம், அப்புறம் மாரல் கேரக்டர் எல்லாமே. நோவாவின் காலத்தை இங்கே இயேசு கிறிஸ்துவான் சொல்கிறாரு, நோவாவின் காலத்தை பார்த்தீங்கன்னா, ஆனால் இன்னைக்கு நோவாவின் காலத்தை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குல்ல, நோவா காலத்தை விட நம்ம எக்ஸீட் ஆனால் போல தெரியல. ஏன்னா நோவாவின் காலத்தை விட கொஞ்சம் முன்னே போனோன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார், அக்னியும் கந்தகத்தையும் மேலேருந்து இறக்கிடுவார். ஆனால் இன்னும் அக்னி கந்தகம் வருவதற்குரிய சூழ்நிலை இல்லை, ஆனாலும் அதை விட அதிகமாக இருக்குது. ஏன் இன்னும் அக்னி கந்தகம் வரலனா, பிகாஸ் கிருபையின் காலத்தில் நம்ம இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்ததுனால அந்த கிருபையினால் இன்னமும் என்ன செய்யப்படுகிறோம், காக்கப்படுகிறோம். எனவே அந்த நாட்களை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது இவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவன் சொல்கிறாரு அழிவுக்கு ஆரம்பம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இதில் இன்னும் ரொம்ப முக்கியமான இந்த உண்மையில நம்ம சிந்திக்க வேண்டியதுன்னா, இதை நம்ம எப்படி புரிந்து கொள்கிறோம், 34வது வசனம் பாருங்கள், இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சந்ததி என்கிற வார்த்தையை நம்ம எப்படி புரிந்து கொள்ள போகிறோம், இந்த சந்ததி, ஒரு சந்ததி என்பது வேத வசனத்தின்படி 40 வருடம் தான், ஒரு சந்ததி 40 வருடம். அதை நம்ம வேத வசனத்தின் வழியாக நம்ம சிந்திக்க முடியும். இந்த 40 வருடம் என்று சொல்லி வேதத்தில் 40 இடத்துல இந்த 40 வருடம் எழுதப்பட்டுள்ளது. அது மாத்திரமல்ல, 40 என்கிற வார்த்தை 146 இடத்துல இருக்கு. 40 நாட்கள், 40 நாள் உபவாசம், 40 வருடம் பணாந்திரம், இப்படி 40 என்கிற வார்த்தை 146 இடத்துல இருக்கு. தேவ கோபம் இஸ்ரேவேல் ஜனங்கள் மீது வந்த பொழுது ஆண்டவர் அவர்களை அடிக்க 40 வருஷம் ஆண்டவர் வனாந்திரத்தில் அவர்களை சுத்த சொல்றார். என்னாகமும் 32:13 என்னாகமும் 32:13 என்ன சொல்லி பாருங்க, என்னாகமும் 32:13
அப்படியே கர்த்தருடைய கோபம்
இஸ்ரவேலின் மேல் மூண்டது.
கர்த்தருடைய சமூகத்தில்
பொல்லாப்பு செய்த அந்த சந்ததி எல்லாம்
நிர்மூலமாகும் மட்டும்
அவர்களை
வனாந்திரத்தில்
40 வருஷம் அலைய பண்ணினார். அந்த 40 வருடம் தான் ஒரு சந்ததி என்று சொல்லப்படுகிறது. இந்த 40 வருடத்துக்குள்ள ஆண்டவர் சில முக்கியமான காரியங்களுக்கு அங்கு பதில் அவர் சொன்ன காரியங்கள் அங்கு பல நடக்கும் என்று சொல்லுகிறார். அதுதான் ஆண்டவர் நீங்க அதை பார்ப்பீர்கள்ன்னு சொல்றாங்க. அப்போ அந்த சீடர்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி இருந்தது. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க பாத்தீங்கன்னா அந்த எருசலேம் தேவாலயம் ஒரு கல்லின் மீது ஒரு கல் இல்லாம என்ன செய்யப்படும், இடிக்கப்படும் என்று சொல்லுகிறார். அதுக்குதான் ஆண்டவர் இவ்வளவு பதில் சொல்லிட்டு இருக்கார். அதை நம்ம கவனமாக பார்க்க வேண்டும். அடுத்து பாத்தீங்கன்னா, சங்கீதம் 95வது சங்கீதம் 10வது வசனம் சொல்லுது. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அந்த வசனமும் ரொம்ப அழகா இருக்கும். இந்த சந்ததி என்கிற வார்த்தைக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு வார்த்தை அது. 40 வருஷம் அந்த சந்ததியை நான் ஆரோசித்தேன் என்று சொல்லுகிறார். அதே போல நம்ம பார்க்கும் பொழுது எபிரேயர் 3:8-9 40 வருஷம் அந்த சந்ததியை ஆண்டவர் வனாந்திரத்தில் ஆண்டவர் அலைய செய்தார். ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த வாழ்வு காலம், அந்த வனாந்திர வாழ்வு ஒரு சந்ததி என்று சொல்லி வேதம் 40 வருடத்தை சொல்லுகிறது. அதே போல தாவீதினுடைய ராஜ்ய பாரத்தையுமே வேதம் வந்து ஒரு சந்ததி என்றுதான் சொல்லுகிறது. பார்த்தீங்கன்னா 1 புஸ்தகம் 29:26-27 பார்க்கும் பொழுது அங்கே தாவீதினுடைய ராஜ்ய பாரம் ஒரு சந்ததி என்று குறிப்பிடப்படுகிறது. அந்த ஒரு சந்ததி என்று சொன்னால், தாவீது 40 வருடமாக என்ன செய்தான், அரசாண்டான். அதில் பார்த்தீங்கன்னா 29:26-27 அங்கே சொல்லி பாருங்க, இவ்விதமா ஈசாயின் குமாரனாகிய தாவீது இஸ்ரவேல் அனைவருக்கும் ராஜாவாக இருந்தான். அவன் இஸ்ரவேலை அரசான நாட்கள் 40 வருஷம், எப்ரோனிலே 7 வருஷமும், எருசலேமிலே 33 வருஷமுமாய் இருந்தது. 28வது வசனம் சொல்லுது, அவன் தீர்க்காயசும் ஐஸ்வர்யம் உள்ளவனுமாய் நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைந்த பின் அவனுக்கு குமாரனாகிய சாலமோன் அவன் ஸ்தானத்தில் வந்தான். ஸோ அங்கே அதுவுமே வேத வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு சந்ததி ஆட்சி செய்கின்றான். அதே போல யோபு இடத்துல சொல்லும்போது நாலு தலைமுறை, நாலு சந்ததி என்று சொல்லப்படுகிறது. யோபு நாலு சந்ததி வாழ்ந்தான் என்று சொல்லப்படுகிறது. 140 வருஷம் வாழ்ந்தான். யோபுவின் புஸ்தகம் நம்ம பார்க்கிறோம், 42வது அதிகாரத்தில் கடைசி வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், யோபுவினுடைய வாழ்வு காலத்தை அங்கே இந்த சந்ததியினுடைய வழியாக அங்கே கணக்கிடப்படுகிறது. 140 வருடம் என்று சொல்லி அதை அவனுடைய நாலு சந்ததி என்று நம்ம பார்க்கிறோம். நாலு தலைமுறை. அப்ப நாலு தலைமுறை என்பது ஒரு தலைமுறை 40 வருஷம், அங்கே யோபுவின் வாழ்க்கையில் 35 வருடம் என்று கணக்கிடப்படுகிறது. இதை ஆங்கில பைபிளில் பார்த்தீங்கன்னா த சேம் சந்ததி, அந்த ஒரு ஜெனரேஷன். ஓகே, ஒரு ஜெனரேஷன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம இதில் காணுகிற காட்சி என்னவென்று சொன்னால், இயேசுமானவர் இப்போ எதுக்கு இத்தனை கேள்விகளை இந்த சந்ததி இருக்கும் அப்படின்னு சொல்றாருன்னா, இயேசுமானவர் சிலுவையில் அறையப்பட்டு 40வது வருடம் எருசலேம் தேவாலயம் தீத்துராயனால் என்ன செய்யப்பட்டது, அடிமட்டமாக அந்த ஆலயம் இல்லாதபடி சுத்தமாக அடிக்கப்பட்டது. அதை நம்ம வேதத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் அந்த வசனத்துக்கு தான் பதில் சொல்றாரு. எப்போ இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது, முதல் அடையாளம் இந்த சந்ததியை நீங்களே என்ன செய்வீர்கள், நடப்பதை காண்பீர்கள் என்று சொல்லுகிறார். இயேசுவினுடைய வாசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த அநேகர் எருசலேம் தேவாலயம் இடிக்கப்படுவதையும் தீக்கரையாக்கப்பட்டதையும் அவர்கள் கண்டார்கள். எனவேதான் நம்ம இந்த வார்த்தையின் படி பார்க்கும்போது, சில பேர் இன்னைக்கும் கேட்குறாங்க, அப்போ இயேசு வந்து அன்னைக்கே வந்துட்டாரா, இன்னும் இனிதான் வரப்போகிறாரா என்று சொல்லி, கடைசி காலங்களில் நடைபெறுகிற நிகழ்வுகளினுடைய ஒரு நிகழ்வை ஆண்டவர் அவர்களுடைய காலத்திற்கு ஆண்டவர் என்ன செய்தார், கொடுத்திருந்தார். அவங்க அன்னைக்கே என்ன செய்தார்கள், ஆண்டுடைய வருகையினுடைய முதல் அடையாளமாக எருசலேம் தேவாலயம் அடிமட்டமாக அங்கே ஒரு கல்லின் மீது ஒரு கல் இராதபடி அழிக்கப்பட்டதை அன்றைக்கு அவங்க என்ன செய்தார்கள், அதை முகமுகமாய் பார்த்தார்கள். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தில் இன்னும் நம்ம பார்க்கின்ற காட்சி என்னவென்று சொன்னால், இன்னொரு மிக முக்கியமான ஒரு காரியம், அத்திமரத்திலே ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதில் இளம் கிளை தூண்டி துளிர் விடும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். பாடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது என்ன, துளிர் விடும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்று என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். காலங்களை நீங்கள் நானும் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். காலங்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, காலங்களை மூன்றாக பிரித்து நம்ம என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். எப்படிப்பட்ட காலங்கள், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு, அதை நம்ம பார்க்கிறோம். எக்லாஸ்கியே 3வது அதிகாரம் முதல் 4 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு என்று சொல்லி அங்கே நம்ம பார்க்கிறோம். எல்லாவற்றிற்கும் ஒரு காலம், அதில் எப்படிப்பட்ட காலங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது சொன்னால், பிறக்க, இறக்க, நட்ட, பிடுங்க என்றெல்லாம் ஒரு பெரிய ஒரு பட்டியலை இடுகிறார். உலகத்தில் எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு. ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது என்பதை மறந்துடாது. இன்னைக்கு நம்ம ஒரு நம்மளும் இன்னைக்கு அன்றாடம் என்ன செய்கிறோம், நம்ம வாழும் வாழ்க்கையில் ஒவ்வொரு காலத்தையும் பார்க்கும்போது நம்ம ஒரு சில காரியங்களை புரிந்து கொள்கிறோம். இப்படி இருந்தால் இயற்கை சூழ்நிலை இப்படி இருந்தால், இந்த மாதத்தில் வெயில் அதிகமாக இருக்கும், இந்த மாதத்தில் குளிர் அதிகமாக இருக்கும், இந்த மாதத்தில் இருள் அதிகமாக இருக்கும், இந்த மாதத்தில் வெளிச்சம் அதிகமாக இருக்கும், இதெல்லாம் நம்ம எப்படி சொல்கிறோம், நாம் காலங்களை பார்க்கின்றோம். ஆனால் சாதாரண உலகத்தின் காலங்களை பார்க்கிற நீங்கள் நானும் ஆண்டவர் உலகத்திற்கு தந்திருக்கிற கடைசி காலங்களை குறித்த அடையாளங்களை காணும் பொழுது நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். இந்த காலங்களை குறித்து நம்ம பார்க்கணும்னா மூணு காரியத்தை நம்ம இதில் சிந்திக்கலாம். முதலாவது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு காலமும் மனித வாழ்விற்கு ஒரு பிரயோஜனமான ஒரு காலம் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. எந்த காலமுமே மனிதனால் என்ன செய்யக்கூடாது, வெறுக்கவே கூடாது. எல்லா காலமும் நமக்கு ஒரு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கும், நாம் தான் என்ன செய்ய வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். ஜென்ரலாக பாருங்கள், ஒரு சிறிய தாவரம் வளர்கிறது என்று சொன்னால், ஒரு சீசன் இருக்கலாம், ஒரு சில தாவரம் ஒரு வருடம் இருக்கலாம், சில தாவரங்கள் பல வருடங்கள் இருக்குது. இவைகள் எல்லாமே எப்படி இருக்கும் பாருங்கள், வின்டர் அண்ட் ஸ்ப்ரிங் சீசன் வந்துருச்சுன்னா ப்ரிப்ரேஷன், வளருவதற்கு தங்களை ஆயத்தப்படுத்துகின்ற காலம். ஏன் பார்த்தீங்கன்னா, இந்த வின்டர் ஸ்ப்ரிங் சீசன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான குளிர், சில நேரங்களில் பனிக்கட்டியாக உறைந்து போகும். அப்படிப்பட்ட நேரங்களில் மண்ணில் இருக்கிற சிறு சிறு ஜெர்ம், சின்ன சின்ன பாக்டீரியா கூட என்ன செய்து விடும், செத்து போகும். அதனால தான் செடிகள்லாம் எப்படி இருக்கும், டல்லாக இருக்கும். ஒரு பக்கம் நம்ம நினைக்கலாம் நல்லா ஸ்னோ பெய்யுது, நல்லா குளிர் அடிக்குது, செடிலாம் எப்படி இருக்கு, இந்த மரங்கள்லாம் எப்படி இருந்தது. ஏன், காரணம் என்ன, நம்ம நினைக்கிறோம் அந்த காலம் எது இருக்கு, அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு. இல்லை, அந்த காலங்கள் என்ன செய்யறது, அந்த குளிர் ஒரு சிறு கிருமிகளை கூட என்ன செய்யாது, வளரக்கூடாது. ஒரு ஒரு பாக்டீரியா கூட என்ன செய்ய முடியாது, வளராது. மண் புழுக்கள் வரைக்கும் என்ன செய்யணும், கொண்டு போடுவோம். அதுக்கு அடுத்து ஒரு காலம் வரும். எனவேதான் அது எப்படிப்பட்ட காலம், ஒரு சில நம்ம இயற்கை விவசாயிகள்லாம் அந்த நாட்கள் என்ன செய்ய மாட்டாங்க, எந்த ஒரு விவசாயமும் பண்ண முடியாது. ஏன்னா தோட்டங்கள்லாம் கருகி போகும் குளிர் அதிகமாகிறதுனால. ஆனால் அதுக்கு அடுத்து பாருங்க, அடுத்து ஒரு காலம் வரும். அந்த காலம் வருவதற்குள்ளாக இந்த மிக குளிர் அதிகமான இந்த விண்டர்ல செத்து போன செடிகள், செத்து போன புல்லெல்லாம் அடுத்த காலத்துக்கு என்னவா மாறுது, உரமா மாறிடுது. உரமா மாறி அடுத்து பார்த்தீங்கன்னா லேட் வின்டர் அண்ட் ஏர்லி ஸ்ப்ரிங் சீசன் எப்படி பார்த்தீங்கன்னா, மண்ணெல்லாம் ஒரு என்ன சொல்றது, வளருவதற்கு அடுத்த ஒரு இயற்கையை உருவாக்குவதற்கு ஆயத்தமாகிறது. இப்போ ஆயத்தமாக்கப்பட்டவுடன் என்ன நடக்குது அங்கே பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த இடம் நல்ல இயற்கை வளத்தோடு கூட அடுத்த சீசன் வரும்போது நம்ம ஊர்லலாம் இங்கே தான் அதை பார்க்க முடியும். எப்படி, எல்லா மரமும் ஜெகஜோதியாக என்ன செய்கிறது, பூத்து புழுங்கி புது துளிர்களோடு கூட எல்லா செடிகளும் பார்ப்பதற்கு ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்புக்குள்ளே வருது. வந்ததும் அடுத்து என்ன நடக்குது, அந்த இது இப்போ நம்ம பார்க்க சாதாரண செடிகள் பூ பூக்குது, அதோடு அதனுடைய வேலை முடியுது. மற்ற கனி மரங்கள் அல்லது மற்ற தாவரங்கள் அதற்குரிய விதைகளை பிறப்பிப்பது அல்லது நல்ல ஒரு என்ன செய்கிறது, நமக்கு தேவையான வருமானத்துக்குரிய கோதுமையோ அல்லது மற்ற கிரைன்ஸ் ஏதோ ஒன்று என்ன செய்கிறது, அது உற்பத்தி ஆக்குறது. அது மாத்திரமல்ல, அது நமக்கு என்ன செய்கிறது, ஒரு வாழ்வாதாரத்துக்குரியவை சம்பாதித்து கொடுத்து அடுத்த சீசன் வரத்துக்குள்ள அது என்ன செய்கிறது, அதோட அழிந்து போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலங்களை நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மனித வாழ்க்கையில் இப்படி காலங்கள் ரொட்டீனாக வந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு காலத்திலும் நம்ம செய்ய வேண்டியது அந்தந்த காலத்தில் செஞ்சாதான் அடுத்த காலத்துக்குள்ளே போகும்போது என்னவா இருக்கும், பிரயோஜனமாக இருக்க முடியும். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா அந்தந்த காலத்தில் செய்ய வேண்டியது தவறி விடுவார்கள். இன்றைக்கு ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு கமெண்டேட்டர் சொல்கிறாரு, ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு பையன் ஒரு ப்ளஸ் டூ கிராஜுவேஷன் முடிஞ்சதும் ஒரு சாதாரண வேலையில் போய் சேர்ந்துட்டான் அப்படின்னு சொன்னால், ஒருவேளை அன்னைக்கு தேதிக்கு அவன் என்ன என்னவாக இருக்கலாம், ஒருவேளை மகிழ்ச்சியாக இருக்கலாம், ஒரு ரெண்டு நண்பர்கள், ஒரு ரெண்டு வேலை ஸ்தலம், இங்கே அங்கே சுற்றுறான், இது பண்ணுறான். ஒரு பத்து வருடம் அதே வாழ்க்கை சூழலில் போயிட்டான்னா அதுக்கு அடுத்து அவனுக்கு எப்படிப்பட்ட காலம் ஆரம்பிக்க போகுது, கஷ்ட காலம் ஆரம்பிக்க போகுது. ஏன், ஒரு குடும்பம் மனைவி பிள்ளைகள் வரும்போது அவங்ககிட்ட என்ன இருக்காது, பணம் இருக்காது. ஏனென்றால் அவன் அவங்ககிட்ட படிப்பு இல்லை, அவனால் ஒரு உயர்ந்த வேலைக்கு போக முடியாது. அப்போ அவன் பயன்படுத்த வேண்டிய காலத்தை அவன் தவற விட்டதினால அடுத்து வருகிற காலத்தை அவன் என்ன செய்கிறான், கஷ்டப்படுகிறான். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்களும் நானும் சில காலங்களை சரியாக பயன்படுத்த தவறினால் அடுத்து வர்ற காலம் எங்கே தான் போகணும், நரகத்தில் தள்ளப்படக்கூடிய வாழ்க்கை தான். அப்போ இந்த காலம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னு சொன்னால், நீங்களும் நானும் இயற்கையில் ஏற்படுகிற மாற்றங்கள், நம்முடைய சமுதாயத்தில் ஏற்படுகிற காலங்கள் கொண்டு வருகிற மாற்றங்களை கொண்டு நாம் நமக்குள்ளாக என்ன செய்ய வேண்டும், ஆவிக்குரிய மாற்றங்களை கொண்டு வர. நம்ம படிக்கிற வேதமோ, நம்ம போகிற திருச்சபையோ, நம்முடைய அன்றாட ஜபமும் நமக்குள்ளே என்ன செய்யணும், ஆவிக்குரிய மாற்றங்களை கொண்டு வந்தால்தான் நம்ம அடுத்தடுத்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய முடியும், முன்னேற முடியும். ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, நீ ஒரு துளிர் விடுகிறதை நீ பார்க்கும் பொழுது நீ என்ன செய்ய வேண்டும், நீ புரிந்து கொள்ளணும் ஆண்டவர் வருகிறார் என்று சொல்லி. அப்போ காலங்களை நீ சரியாக என்ன செய்ய வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். இந்த காலங்களை நம்ம நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நினைக்கலாம், இன்னைக்கு நல்ல சுகமாக இருக்கும், ரைட், நல்லது தான், இன்னைக்கு எந்த ஆபத்தும் இல்லை, நல்லது தான், இன்றைக்கி நம்ம நல்ல வருமானத்தோடு இருக்கலாம், எல்லாம் நல்லது தான். ஆனால் பிரியமானவர்களே, ஆண்டு வருகை எப்போ வேணாலும் இருக்கலாம், அதற்கு முன்னதாக நாம் என்ன செய்ய வேண்டும், நம்மை நாமே ஆயத்தப்படுத்த வேண்டும். பார்த்தீங்கன்னா இந்த காலங்களில் இன்னும் ரெண்டு காரியம் பார்க்கலாம். சில நேரங்களில் நம்ம காலங்களை தவற விடுகிறோம், தவற விடுகிறோம் என்று சொன்னால் அந்த காலத்துக்கு செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டுருவோம். சில பேர் சொல்லுவாங்க, அன்னைக்கே எங்கள் அப்பா சொன்னார் படிக்க சொன்னார், நான் என்ன செய்யலை, படிக்கல. அன்னைக்கே வேலைக்கு போக சொன்னார், நான் என்ன செய்யலை, வேலைக்கு போகிறேன். அன்னைக்கு ஒழுங்காக படிச்சிருந்தா கவலை. இதை நாம் என்ன செய்யறோம், சில நேரங்களில் தவறு விடுகிறோம். தவறின காலங்கள் சில நேரங்கள் நமக்கு என்னத்தான் கொண்டு வருது, வருத்தத்தை கொண்டு வருகிறது. அதே போல சில நேரம் நம்ம காலத்துக்கு முன்ன ஓடிடும், சில பேர் காலத்துக்கு முன்ன ஓடுறவங்களை பார்த்துருக்கீங்களா? யாரும் காலத்துக்கு முன்ன ஓடுறவங்கள வேதத்தில் சாராளை வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா காலத்துக்கு முன்ன ஓடினார். என்ன செய்தா? அவருக்கு குழந்தை இல்லை. அவள் என்ன செய்திருக்கணும்? ஆண்டவர் வாக்கு கொடுத்தபடி காத்திருக்கணும். ஆனால் காலத்துக்கு முன்ன ஓடினா என்ன செய்தா? தன்னுடைய வீட்டு வேலைக்காரியை தன்னுடைய எஜமானுக்கு கொடுத்தா. அங்கே என்னாச்சு? குழந்தை பிறந்தது. கடைசியில் இன்னைக்கு வரைக்கும் உலகத்துல என்ன நடந்துட்டு இருக்கு? உபத்திரம்னா ஒரு மனிதன் காலத்துக்கு முன்ன ஓடினான என்ன நடக்கும்? உபத்திரம்னா வரும். இன்னைக்கு வரைக்கும் உலகம் எங்கும் என்ன நடந்துட்டு இருக்கு? இந்துக்கு நம்ம முஸ்லீம்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் இடையில என்னாலும் ஒரு என்ன இல்லை, ஒரு உறவு இல்லாத நிலை. காரணம் என்னன்னா, அன்னைக்கு ஒரு ஆள் காலத்துக்கு முன்ன ஒண்ணு. ஸோ காலங்களை பார்க்கின்ற நீங்களும் நானும் சரியாக அந்த காலத்தை என்ன செய்யணும்? புரிந்து கொள்ளும். அந்த காலத்தில் என்ன வேலை செய்யணும் அதை தான் செய்யணும். காலத்துக்கு முன்னே என்ன செய்யக்கூடாது? நாம் ஓடக்கூடாது. எனவே இந்த காலங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னவென்று சொன்னால், காலங்களை நாம் முதலாவது எனக்கு என்று நான் சொந்தப்படுத்த வேண்டும். இந்த காலத்திற்கு நான் என்ன செய்ய, காலம் தவறி என்ன செய்யக்கூடாது, காலத்தில் செய்ய வேண்டியதை தவற விடக்கூடாது. காலத்துக்கு முன்னே எதையும் செய்வதற்கு நான் என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது, அவசரப்பட்டு செய்து சிக்கவும் கூடாது. அதை விட கடைசியாக நம்ம இதில் பார்க்கும்போது துளி விடுதல், அதை ரொம்ப முக்கியம். நீ துளி விடும் பொழுது அது என்ன செய்கிறதுன்னு கேட்டால், ரெண்டு மேஜர் டிரான்ஸ்ஃபர் மாற்றங்கள் நடக்குது. என்ன நடக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து துளி விடுகிற மரம் எதை காண்பிக்கிறது? அதனுடைய உயிரோட்டம் உள்ளது என்பதை காண்பிக்கிறது. ஒரு ஒரு சின்ன செடியாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய மரமாக இருந்தாலும் சரி, ஒரு புதிய துளி விடும் பொழுது அது நமக்கு கற்றுக் கொடுக்குற முதல் பாடம் என்ன? அதுக்குள்ளே உயிர் இருக்குது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நமக்குள்ளே உயிரோட்டம் இருக்க வேண்டும். உயிரோட்டம் இல்லாமல் போனால் தான் நமக்குள்ளே மாற்றமே இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, நாங்களாம் எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரியாக தான் இருக்கணும். எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரியாக இருப்பது உயிரோட்டம் உள்ள நிலை அல்ல, மாறாக அது உயிரற்ற நிலை. உயிருள்ள ஒரு செடி வளரும். பிளாஸ்டிக் செடியை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டா பார்க்க அழகாக இருக்கும், ஆனால் என்ன செய்யாது, வளராது. ஸோ உயிரோட்டம் உள்ளவைகள் எல்லாம் துளிர் விடுகிறதாக இருக்கும். அது மாத்திரமல்ல, உயிர் துளிர் விடுதல் சிம்பிள் ஆஃப் க்ரோத், வளர்ச்சியின் அடையாளமாக இருக்குது. உயிரோட்டமும் இருக்குது, ரெண்டாவது காரியம் என்ன இருக்குது, வளர்ச்சியின் அடையாளம். இந்த துளிர் வந்து நமக்கு என்ன காண்புது, ஒரு மாற்றம், ஒவ்வொரு ஒரு அதனுடைய அடையாளம் நமக்கு வளர்கிறது என்பதற்கு நமக்கு ஒரு அடையாளமே அதில் துளிர் விடுதல். கடைசியாக நம்ம பார்க்குற காரியம் என்னென்னா, இதெல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, எல்லாம் வந்து உலகத்தில் எவ்வளவுதான் மாற்றம் வந்தாலும் எல்லாம் வந்து போகும். 35 வருஷம் வானமும் பூமி ஒழிந்து போகும், வார்த்தைகள் போகும். நிரந்தரமாக ஒன்றே ஒன்று இருக்கும். அதை யாரும் என்ன செய்து விடாதுங்க, விட்டு விடாது. அந்த நிரந்தரமானதை நீங்கள் நானும் பிரித்து கொள்ள வேண்டும். இந்த காலங்களில் எல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவன் வாசல் அருகே வந்து விட்டார். நான் இந்த வேதத்தை எப்படி பிடித்திருக்கிறேன் என்பதை நான் என்ன செய்யணும், அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இந்த ஓமையினுடைய மிக மிக முக்கியமான சாராம்சம். அதனால தான் ஆண்டவர் இந்த ஓமையை சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாரு, வானம் பூமி ஒழிந்து போகும். அப்போ வானத்திலையும் பூமியிலும் நிறைய மாற்றங்கள் வரும், எல்லாமே மாறி போகும், எல்லாம் அழிந்து போகும். ஆனால் அழியாத ஒன்றே ஒன்று, ஆண்டவருடைய வார்த்தை. எனவே நீங்களும் நானும் அந்த வார்த்தையை நம்ம ரெண்டு கோணத்தில் பார்க்கலாம். ஒன்று ரிட்டன் வேர்ட் வேதம், லிவிங் வேர்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அந்த வார்த்தை மாம்சமாகி எப்படி யோவான் என்ன சொல்றாரு, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை தான் மாம்சமாகி, இட்ஸ் எ லிவிங் வேர்ட், இட்ஸ் எ ரிட்டன் வேர்ட். இந்த ரிட்டன் வேர்டு தான் நம்ம என்ன செய்யும், அந்த லிவிங் வேர்டுக்கு உண்மையான கிறிஸ்துவோடு கூட நம்ம இருக்கு. எனவே இந்த ஓமையை பார்க்கின்ற நீங்களும் நானும் ஒன்று நாம் எதை புரிந்து கொள்ள வேண்டும், உலகத்தில் கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடப்பது. ஒன்று, இட்ஸ் எ சிம்பிள் ஆஃப் எண்ட், இட்ஸ் எ சிம்பிள் ஆஃப் காட்ஸ் செகண்ட் கமிங், அதான் ஆண்டுடைய வருகை. இதை நாம் பார்த்து நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த வார்த்தையில் நம்மை நாமே ஸ்திரப்படுத்த வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருப்போம் என்று சொன்னால் ஆண்டு வருகையில் நாம் கைவிடப்பட மாட்டோம், மாறாக தேவனுடைய வருகையில் தேவனோடு கூட நித்திய வாழ்வுக்கு நாம் அழைத்துச் செல்லப்படுவோம். கர்த்தர் நம்மை அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து ஆசீர்வதிப்பாராக.